தேவன் அருமையான சபையிலே நம்மை வைத்து நம்மை போதித்து பாதுகாத்து வருகிறார். நல்ல வார்த்தைகளை இந்த நாட்களிலே தேவன் நமக்கு கொடுத்து நம்மை எச்சரிக்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றியுள்ளனாக இருக்கிறேன். ஒவ்வொரு வருஷத்திலேயும் புது இடத்திலே நாம் இந்த தூத்துக்குடி கான்ஃபரன்ஸுக்கு வந்து இங்கே அருமையான சகோதரர்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டு நமக்கு இந்த கூட்டங்களை ஒழுங்குபடுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒவ்வொரு புது ஆண்டிலேயும் நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்து வார்த்தையை கேட்பது நமக்கு நல்லது. நான் அதற்கு ஆண்டவருக்கு நன்றியுள்ளனாக இருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 நாம் வாசிக்கிறோம். சிங்காசனத்திலே வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றால் என்னையும் உங்களையும் அதிலே உள்ளடக்கியிருக்கிறார். சகலவற்றையும் ஆண்டவர் புதிதாக்கும்படியாய் விரும்புகிறார். உங்களுக்குள்ளையும் எனக்குள்ளேயும் ஆண்டவர் புதிதாக்கும்படியாய் விரும்புகிறார். நாம் புதிதான எவ்வளவோ காரியங்களை தேவனை விட்டு பிறந்தவுடன் நாம் இழந்து விட்டோம், பாவத்தில் பிறந்ததினாலே. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் ஒவ்வொன்றையும் நான் புதிதாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த புதிதாக்கக்கூடிய ஒரு வேலையை அவர் செய்ய வேண்டுமானால் அவர் அங்கே இருக்க வேண்டிய இடம் சிங்காசனம். நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலேயும் உள்ள அந்த பிரதானமான பகுதியிலே சிங்காசனத்திலே ஆண்டவர் விட்டிருக்கிறாரா? அல்லது என்னுடைய சுயம், நான், என்னுடைய வழி, என்னுடைய விருப்பம், நான் தீர்மானிக்கக்கூடிய தீர்மானம் என்று நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேனா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ரட்சிக்கப்படும் பொழுது, ஆண்டவரே நான் உங்க அடிமை என்று சொல்லி அவருக்கு அந்த சிங்காசனத்தை தருகிறோம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஆண்டவர் எனக்கும் அனுபவம் கிடைத்து விட்டது, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து எனக்கும் தெரிந்து விட்டது, நீங்கள் பின்னால் இருக்கையிலே போய் அமர்ந்து கொள்ளுங்கள், நான் முன்னால் டிரைவர் சீட்டில் உட்கார்ந்து நான் என் வாழ்க்கையை ஓட்டுகிறேன் என்று சொல்லி நாம அந்த சிங்காசனத்தை வந்து உட்கார்ந்து விட ஆரம்பிக்கிறோம். ஆண்டவருக்கு அங்கே இனிமேலும் அங்கே முக்கியமான இடம் இல்லை. ஆகவே அந்த புதிதாக்கக்கூடிய வேலையை ஆண்டவர் செய்ய முடியாமல் போகிறது. இந்த புது வருஷத்தில் ஆண்டவரே நீர் புதிதாக்குகிறவர், சமாதானம் இல்லாத, சந்தோஷம் இல்லாத, அவிசுவாசம் நிறைந்த பகுதிகள் எல்லாம் ஆண்டவரே நீர் புதிதாக்கி அங்கே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விசுவாசியும் ஆண்டவரே நீர் வர்த்திக்க பண்ணும் என்று நாம் இந்த புது வருஷத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எத்தனையோ சமயங்களிலேகத்தாவே நான் என்று சொல்லி நான் முன்னாக்க வந்து விடுகிறேன், உண்மை நான் சிங்காசனத்தை இறக்கி வைத்திருக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் நீர் எனக்குள்ளே என் சிங்காசனத்தை அமர்ந்து நீர் என்னை புதிதாக்கும். அவரை சிங்காசனத்தில் அமர்த்துவது என்றால் என்ன பொருள்? அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், 6 அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாயிருக்கிறேன். அங்கே உள்ளே ஜீவனை ஆண்டவர் உண்டாக்க வேண்டுமானால், புதிதான ஜீவனுக்குள்ளாக புதிய சாயலை நமக்குள்ளாக உண்டாக்க வேண்டுமானால், புதிதாக்க என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய சாயலை நமக்குள்ளே உண்டாக்குவது, அதுதான் அந்த புதிதாக்கக்கூடிய பணி. ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் ஆண்டவர் நம்ம நடத்தக்கூடிய பகுதியிலெல்லாம் எப்படியாவது இவரை புதிதாக்கி விட வேண்டும், கிறிஸ்துவனுடைய சாயலை போல மாற்றிவிட வேண்டும் என்று தான் விரும்புகிறார். அவர் சிங்காசனத்தில் இருக்கிறாரா இல்லை என்று நான் எப்படி கண்டுபிடிப்பது, எப்படி சோதித்து பார்ப்பது? அவர் என்னுடைய வாழ்க்கையிலே அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறாரா, அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே A to Z ஆண்டவர் இருக்கிறாரா, ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டவர் இருக்கிறாரா? அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை A, B, C, D என்று வைத்துக் கொள்கிறார்கள். EF என்று வரும்பொழுது மட்டும் அவர்கள் அங்கே இயேசு இல்லை, தாங்கள் வந்து விடுகிறார்கள். பிறகு இயேசு வந்து விடுகிறார், பின்னர் தாங்கள். A to Z ஆண்டவர் இல்லை. உங்களுடைய சபையில் எப்படி ஒரு வாலிபர் இருந்தார், நல்ல உற்சாகமுள்ள வாலிபர், வார்த்தையை கொண்டு வரக்கூடிய வாலிபராக இருந்தார், வாழ்க்கையிலே A to Z ஆண்டவர் தான் என்று சொன்னார். ஆனால் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றாய் போகும்பொழுது M என்ற வார்த்தை வரும்பொழுது அவர் A to Z என்ற ஆண்டவர்களில் இருந்தாலும் எம்மை நான் எடுத்துக்கொள்கிறேன். எம் என்று சொன்னால் மேரேஜ், திருமணம். திருமணம் என்று வரும்பொழுது அப்பா அம்மா அல்லது என்னுடைய பழைய சபைக்காரர்கள் அல்லது என்னுடைய விருப்பம் என்று சொல்லி ஆண்டவரே இந்த எம்மை மட்டும் நீங்கள் வேண்டாம் ஆண்டவரே என்று சொன்னால் ஆண்டவர் இங்கே சிங்காசனத்தில் இருக்கிறாரா இல்லை, அவர் எப்படி புதிதாக்க முடியும்? இந்த எம் மூலமாக எவ்வளவோ காரியத்தை ஆண்டவர் செய்ய வேண்டியிருக்கிறது. எம்மில் விலகி தன்னுடைய சொந்த இஷ்டத்தின்படியாக அல்லது பணத்துக்காக சொத்துக்காக வேறு தீர்மானம் எடுத்தானாக ஒரு தீர்மானத்தையும் எடுத்துவிட்டு அந்த பகுதியில் ஆண்டவர் வேண்டாம், அந்த காணர் என்னுடைய காணர், அங்கே நீங்கள் வர வேண்டாம் என்று ஒரு விளைவு எடுத்து விட்டார். 4-5 அவர் சபையில் இல்லை, வெளியே போய் இப்பொழுது பிள்ளைகளை குறித்து பார்க்கும் பொழுது பிள்ளைகள் பாதுகாப்பாக இல்லை, தன்னுடைய வாழ்க்கையும் பாதுகாப்பில் உணர்ந்து மீண்டுமாய் அவர் சபைக்கு வந்திருக்கார். ஆனால் எவ்வளவு காரணம் இழந்து விட்டார். ஆண்டவர் அவருக்கென்று ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை வைத்திருந்தார். ஆண்டோருடைய திட்டம் வேறு அருமையான ஒரு திட்டமாக இருந்தது. புதிதாக்கும்படியான ஒரு வேலையை செய்தார். ஆனால் அந்த ஏ டு ஜெட்லே ஒரு சில லெட்டர்ஸை அவர் தனக்கென்று எடுத்துக்கொண்டார். ஆம் வாலிப சகோதரர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஏ டு ஜெட் ஆண்டவர் இருக்கிறாரா? அந்த கெட்ட குமாரன் அவன் தன்னுடைய பாகத்தை வைத்து வாங்கி கொண்டு தூர போய்விட்டான். தன்னுடைய இஷ்டத்தின்படியாய் அவன் வாழ்ந்து கடைசியிலே அவன் தன்னுடைய வெறுமையை உணர்ந்து பிதாவினுடைய வீட்டிலே வந்து விட்டான், சந்தோஷத்திலே பிரவேசித்து விட்டான். ஆனால் அந்த மூத்த குமாரனை பாருங்கள், ஏ டு ஜெட் என்கிற விஷயத்திலே வரும்பொழுது, ஏல நான் நமக்கு கீழ்ப்படிந்திருந்தேன், பீலே கீழ்ப்படிந்திருந்தேன், அப்பா விட்டுக்கு எல்லாம் நமக்கு கீழ்ப்படிந்தேன், உடைய வார்த்தையின்படியே நான் எல்லாம் செய்தேன், இப்பொழுது அப்பா உள்ளே வா என்று சொல்லுகிறார், நீ ஏன் துக்கமாக இருக்கிறாய்? இவ்வளவு நாட்கள் செய்தேன், நான் கடைசியாக செய்ய முடியவில்லை. அவனை குறித்த முடிவு வேதத்தில் சொல்லப்படவில்லை. எல்லாம் வந்து கடைசியிலே வீட்டுக்கு வெளியே போய்விட்டார். ஆம் பெரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய பேர் ஆவியிலே ஆரம்பிக்கிறார்கள், ஆனால் முடிவு மாம்சத்தில் முடிக்கிறார்கள். ஏ டு செட் ஆண்டவரை நீரே என்னுடைய வாழ்க்கையிலே ஆரம்பித்து விட்டேன், கலப்பின் மேல் கைவிட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் ஆண்டவரே நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன், ஏ டு செட் நீரே எனக்கு எல்லாவற்றுக்கும் இல்லமாயிரும் என்று நாம் சொல்லும்பொழுது ஆண்டவர் அந்த புதிதாக்கக்கூடிய வேலையை அவர் நம்மிடத்தில் செய்கிறார். ஒரு பழைய வீட்டை இடிக்கிறார்கள், ஏன் இடிக்கிறீர்கள் என்று கேட்டால், புது வீடு கட்டப்போகிறோம், பழைய வீடு கூரை கிராக் ஆகிவிட்டது, அஸ்திபாரம் சரியில்லை, புதிதாக உண்டாக்கப் போகிறோம். ஆகவே ஆண்டவர் புதிதாக ஒன்றை உண்டாக்க வேண்டுமானால் அங்கே ஒரு நொறுங்குதலை ஆண்டவர் செய்கிறார், உடைக்கக்கூடிய ஒரு பணியை அங்கே செய்கிறார். அதை நாம் செலவில் அறிவுண்ட வாழ்க்கை என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே நான் இனி நான் அல்ல, நான் சிலுவில் அறையப்பட்டு விட்டேன், என்னுடைய கரங்கள் சிலுவில் அறையப்பட்டு விட்டது. அங்கே பலர் பிஸியாக இருக்கிறார்கள், கையை காண்பித்து இவரை பாருங்கள் அவரை பாருங்கள், நாம் கேட்டது போல இந்த சகோதரனுடைய சட்டையில் அழுக்கு இருக்கிறது, அவருக்கு அப்படி இருக்கிறது, இவர் சரியில்லை என்றெல்லாம் கையை பலவாறு சுதந்திரமாக, ஆங்கிலத்திலே சொல்வார்கள் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்று சொல்வார்கள், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்று சொல்ல எந்த திசையில் வேண்டுமானாலும் கையை நீட்டலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளையை சிலுவில் அறையப்பட்டவனுக்கு ஜீரோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், அங்கே ஃப்ரீடமே இல்லை. எதற்காய்? குறை சொல்வதற்கு, ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே நான் சில அறையப்பட்டுவிட்டேன், நான் எப்படி என்னுடைய கையை நான் நீட்ட முடியும், நான் எப்படி என்னுடைய விரலை அந்த சகோதரனை அந்த சகோதரத்தில் நீ நீட்ட முடியும்? ஆண்டவரே நான் சிலில் அறையப்பட்டவன், எனக்குள்ளாக ஆண்டவரே நீர் ஒரு புது காரியத்தை ஆண்டவரை உண்டாக்கும் சிருஷ்டியும் ஆண்டவரே. பவுல் வலிமையான ஒரு வாலிபனாய் சவுலாய் இருந்தபொழுது ஆண்டவருக்கென்று செய்கிறேன் சொல்லி பலத்த கரங்களை அவன் செய்து கொண்டு கிறிஸ்தவர்கள் எல்லாம் சிறில் அடைத்து அங்கே ஆண்டவர் அவனை சந்தித்தார். கண்கள் குருடாகிவிட்டது. அவர் முதல் ஆண்டவர் உண்டாக்கக்கூடிய முதல் வேலை கண்கள் குருடாகிவிட்டது. ஆண்டவர் புதிதாக்கக்கூடிய ஒரு பணியை ஆரம்பித்து விட்டார். சரியான திசையில் பவுல் போய்கொண்டிருக்கிறாரா? ஆம். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை புதிதாக்க முடியாய், உன்னை ஒரு புது மனுஷனை சிருஷ்டிக்கும் முறையாய், பகையை சிலுவினாலே கொன்று சிலுவிலே அவர் ஒப்புரவாக்கி சமாதான காரணராகி ஒரு புதிய மனுஷனை அவர் சிருஷ்டிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, சிலுவை எங்கே இருக்கிறதோ அங்கே புது சிருஷ்டி உருவாகிறது, கிறிஸ்துனுடைய சாயல் எனக்காக எனக்குள்ளே உருவாகிறது. எங்கெங்கெல்லாம் எனக்குள்ளாக போராட்டங்கள் வருகிறதோ, ஆவிக்குரிய கான்ஃப்ளிக்ஸ் அல்லது இடிக்கப்படுகிறேன் நெருக்கப்படுகிறேன், அங்கெல்லாம் ஒன்றை நான் பார்த்து விட வேண்டும், ஆண்டவரே எப்படியாவது இந்த நெருக்கங்கள் உம்முடைய சாயலை போல என்னை மாற்றிவிடட்டும் ஆண்டவரே, அது போதும். ஆகவே பிசாசு கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு நெருக்கமான சூழ்நிலைகள், கஷ்டங்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறாய் புரிந்து கொள்கிறார்கள் ஒவ்வொன்றும், ஆண்டவரே இப்படி எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை, ஆண்டவரே நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியவில்லை ஆண்டவரே என்று சொல்லி இருளிலே இருப்பது போல ஒரு சூழ்நிலாம் வந்து கஷ்டம் வந்தாலும், ஆண்டவரே இது உம்முடைய சாயலை போல ஆண்டவரே என்னை மாற்றிவிடும், ஏதோ ஒரு பகுதியிலே கத்தாவே புதிதாக்கிவிடும் என்று சொல்லி நான் ஒப்பு கொடுத்து விட்டால் சாத்தான் விற்கப்பட்ட தலையை கவித்து விட்டு ஓடி போய்விடுவான். ஐயோ சேம் சைட் கோல் போட்டு விட்டேனே, கஷ்டத்தை கொடுத்து எப்படியாவது என்னை பிரிக்கலாம் என்று எண்ணினேன், ஆனால் இவனுக்குள்ளே கிறிஸ்துவின் சாயல் உண்டாகிவிட்டது. அப்படிதான் பவுல் வாழ்ந்தார். ஒன்னு குறைந்த 4வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம், பவுல் சொல்லுகிறார் 4வது அதிகாரம் 12வது வசனம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம். வையப்பட்டு என்று சொன்னால் வைகிறல் திட்டுகிறார்கள், பல பேர் திட்டினால் நம்முடைய மனுஷிக சுவாமி அப்படி மீண்டுமாய் உன்னை திட்டுவது, நீ யோக்கியமா, நீ அன்றைக்கு அப்படி செய்யவில்லையா, நீங்க இப்படி செய்யலையா, அன்னைக்கு இன்னைக்கு மட்டும் என்னைய கேட்கறீங்க, திட்டும் பொழுது உனக்குள்ளே உடனே வருவது, அவர்களை மறுபடியும் திட்ட வேண்டும், குத்தி காண்பிக்க வேண்டும், நெருக்கென்று சொல்ல வேண்டும். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார், எங்களை நீங்க எவ்வளவுதான் திட்டினாலும் எங்க வாயிலிருந்து வருவதெல்லாம் ஆசீர்வாதம், நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம். கீழே வாசிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். ஒரு துன்பம் உண்டாகிவிட்டால் உடனே நமக்குள்ளாக வரக்கூடிய ஒரு பிரதிக்கிரியை எப்படியாவது நாம், நீ என்னை துன்பப்படுத்தி விட்டாய், இவ்வளோ கஷ்டப்படுறனே, நீங்கள் என்ன செஞ்சீங்க, என் கஷ்டத்துக்கு யாரும் உதவி செய்கிறது இல்லையா, என் கஷ்டத்தை புரிந்து கொள்வது இல்லையா என்று நாம் சுய அனுதாபம் கொள்கிறோம். சாத்தான் நம்முடைய சமாதானத்துக்கு எடுப்பதற்கு நான்கு காரியங்களை பயன்படுத்துகிறான். சந்தேகம், பயம், நமக்கு கவலை, சுய அனுதாபம். சந்தேகம் தேவனுட்டு நம்மை பிரிப்பதன்படியாக, பயம் அவிசுவாசம், சுய கவலை, சுய அனுதாபம். பவுல் இங்கே வேதனைப்படும் பொழுது, துன்பப்படுத்தப்படும் பொழுது, வையப்படும் பொழுது, ஐயோ எங்களைப் போல யார் கஷ்டப்படுகிறார், எங்களை புரிந்து கொள்வதற்கு ஒருவருமே இல்லையா, எங்களுக்காக ஜெபம் பண்றவங்க ஒருமுறை இல்லையா, எங்களை வந்து பார்க்குறவங்க யாராவது இல்லையா, விசாரிப்பதற்கு சகோதரர் இல்லையா. ஒரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் பிரச்சனை ஏற்பட்டு விட்டது, அவர்கள் சபைக்கு வருவதை நிறுத்திவிட்டார்கள். அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களுடைய வழக்குகளை விசாரிப்பதற்கு அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் இல்லையா என்ற ஒரு வசனத்தை வாசித்து இப்படி கேட்கிறார். சபையில் உள்ள சகோதரர்களை பார்த்து, மூப்பர்களை பார்த்து கேட்கிறார், சபையை நினைச்சாலும் எனக்கு வெக்கமா இருக்கு, எங்க புருஷன் முண்டாட்டி பிரச்சனையை தீர்க்கறதுக்கு சபையில் அற்பமானவங்க யாருமே இல்லையா, அந்த அளவுக்கு சபை கெட்டு போச்சா. அவை வேதவசனத்தை எப்படி ஒண்ணுமாலும் சாத்தான் நமக்கு திருத்தி காண்பிக்கலாம். இங்கே சொல்லுகிறார் பவுல், சொல்லுகிறார், நாங்கள் தூஷிக்கப்பட்டு துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபிங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கிறவர்களுக்காக ஜெபிங்க. அப்படிதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரே, எனக்குள்ளாக நீ சிங்காசனம் வீட்டிருந்து என்னை ஆண்டவரே புது மனுஷனாய் உண்டாக்கும். சுய அனுதாபம் வேண்டாம் ஆண்டவரே, இங்கே தூஷிக்கப்பட்டு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்திலையும் அவர் அப்படி சொல்கிறார், நாங்கள் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்து மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்கிறது, 10 வசனத்திலே கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவன்கள் சரீரத்தில் விளங்கும் படிக்கு, அவருடைய சாயலனுக்குள்ளாக உண்டாகும் படிக்கு. எப்படி ஆகிலும் இந்த கஷ்டங்கள் எல்லாம் எனக்குள்ளே ஆண்டுடைய சாயலை உண்டாக்கிவிட்டால் சாத்தான் வரமாட்டான். இந்த சகோதரத்தில் வேலை செய்வது ரொம்ப கஷ்டம். பேதுருக்கு அப்படித்தான், அவர் கஷ்டம் புல சுலகிலே போட்டு புடைப்பது போல சாத்தான் வந்து என்ன செய்து விட்டான், அப்பேதுடைய பெருமையெல்லாம் நொறுக்கி நொறுங்குண்டவனாய் பேதுரை மாற்றிவிட்டு போய்விட்டான். அதற்கு பிறகு எவ்வளவு சாத்தான் வருத்தப்பட்டிருப்பான், ஐயையோ இவ்வளவு பெரிய அப்போஸ்தலனாய் பேதுரை உண்டாக்குவதற்கு நாம் ஒரு கருவியா இருந்து விட்டோமே, தெரிந்துதான் நான் போயிருக்க மாட்டேனே பேதுனிடத்திலே என்று அவன் சொல்லியிருப்பான். அப்படிதான் சாத்தான் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் சொல்ல வேண்டும். சாத்தான் ஏதாவது ஒன்றை நம்மிடத்தில் செய்ய வந்தால் நமக்குள்ள இயேசுடைய சாயல் உண்டாக்கி விட வேண்டும். ஏசையா அந்த சிங்காசனத்திலே ஆண்டவர் வீட்டிற்க வேண்டும், முதலாவது காரியம். 2வது காரியம் எபேசியர் 4வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் ஒரு வசனம். எபேசியர் 2:7 கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடைய கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடைய கூட உட்கார செய்திருக்கிறார். நம்முடைய சரீரத்திலே நாம் இந்த பூமியில் இருந்தாலும் நம்முடைய ஆவி அவரோடு கூட சிங்காசனத்திலே. ஆகவே யாரெல்லாம் இயேசுவே என்னுடைய சிங்காசனத்தை நீர் வந்து அமர்ந்து கொள்ளும் என்று சொல்கிறார்களோ அவர்களை இயேசு என்ன செய்கிறார், அவரோடு கூட சிங்காசனத்தை நம்மை உட்கார முடியாய் அவர் அருள் செய்திருக்கிறார். நான் எங்கே இருக்கிறேன் ஆண்டவரே, நம்முடைய சிங்காசனத்திலே. இயேசையா அந்த சிங்காசனத்துக்கு அருகே செல்கிறார். அந்த உயரம் உன்னதமான சிங்காசனத்துக்கு இயேசு 6வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அங்கு போகும்பொழுது அவர் சொல்ல, அங்கே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்ற தூதர் எல்லாம் போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே அவர் போகிறார். அங்கே போகும்பொழுது அவர் என்ன உணர்கிறார், அதுவரை இயேசையா சொல்லிக் கொண்டிருந்தார், உனக்கு ஐயோ என்று கையை நீட்டி சொல்லிக் கொண்டிருந்த இயேசையா, தன்னுடைய நாவினாலே மற்றவர்களை குற்றப்படுத்தி ஐயோ என்று சொல்லிக் கொண்டிருந்த இயேசையா இப்பொழுது நான் அசுத்த உதடுள்ளவன் என்று உணர்கிறார். சிங்காசனத்திலே ஏறெடுக்கப்படுகிற, அங்கு கொண்டு போகப்படுகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். பிரியமானவர்களே, ஆண்டவரே நான் அசுத்த உதடுள்ளவன், ஐயோ அதமானேன். நாம் கேட்டது போல ஆண்டவர் அங்கே அக்னினாலே அவருடைய நாவை தொட்டு சுத்திகரிக்கிறார். ஒரு தூதன் வந்து தொடுகிறான். சுத்திகரிக்கப்பட்ட உடனே அவர் ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு மனிதனாய் மாறிவிட்டார். இப்பொழுது ஆண்டவர் என்னை அனுப்பும், நான் தயாராக இருக்கிறேன், என்னுடைய நாவு இப்பொழுது சுத்திகரிக்கப்பட்டு விட்டது, இப்பொழுது நான் உன்னுடைய வார்த்தையை நான் பேச முடியும், ஜீவனுள்ள வார்த்தையை நான் பேசி மக்களை ஆசீர்வதிக்க முடியும், ஆண்டவரே என்னை அனுப்பும். ஆம் பிரியமான ஆண்டவர் அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் சபையிலே தேடுகிறார். யார் சபையை ஆசீர்வதிக்க முடியும், சபையிலே சோர்ந்து போய் பலவீனமடைந்து கலங்கி தவித்து அதிரியப்பட்டு வரக்கூடிய சகோதரனுக்கு ஜீவனுள்ள வார்த்தையை சொல்வதற்கு யார், சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கக்கூடிய மனிதன் தான். ஆனால் அங்கே இருந்து நாம் காலையில் கேட்டோம், வெளிப்படுத்தின விஷயம் 12வது அதிகாரம், சகோதரை குற்றம் சாட்டுகிறான், கீழே தள்ளப்பட்டு போனான். ஒருவேளை தேவன் நம்மை சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார முடிய அருள் செய்திருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், சாத்தானோடு கை கோர்த்து கொண்டு அவனோடு அவன் கீழே தள்ளப்படும் பொழுது நாமும் கீழே வந்து விழுந்து விடுகிறோம். ஆண்டவரே, சாத்தானோடு நான் கை கோர்க்க வேண்டாம். அவன் குற்றம் சாட்டுகிறவன். தேவனிடத்தில் எப்படி குற்றம் சாட்டுகிறான்? பரலோகத்தை போய் போய் குற்றம் சாட்டுகிறானா? இல்லை, அவனுக்கு குற்றம் சாட்டுவதற்கு சபையிலே ஆட்கள் தேவை. வேறு உலகத்தார் மத்தியிலே போய் அவருடைய வாயை சாத்தான் பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் உலகத்தாருடைய வாய் தேவனுடைய பிரசன்னத்துக்கு செல்ல முடியாது, தேவனுடைய சமூகத்தில் அவர் போக முடியாது. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே ஜபங்கள் ஏறெடுக்கக்கூடிய பரிசுத்தமான சகோதரருடைய வாய் அவனுக்கு தேவை. அவர்கள் மூலமாக நான் குற்றம் சாட்டி விட்டால் அது தேவனிடத்துக்கு நான் எடுத்துச் செல்லலாம். ஆகவே அவன் எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்று சொல்லி குற்றம் சாட்டுகிறனாய் சபையிலே யாரை நான் பொறுக்கி எடுக்க முடியும்? யார் என் சார்பாக வருவார்கள்? ஏதாவது ஒரு சிறு காரியத்தில் ஒரு சிறு அதிருப்தி அவர்களை சாத்தான் எடுத்துக்கொள்வான். சின்ன அதிருப்தி, டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன், சபைக்கு போகவே பிடிக்கல பிரதர், ஏன்தான் சபைக்கு போகிறேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரதர், அங்கே தேவனுடைய வார்த்தை வர்றதா எனக்கு தெரியல பிரதர், சகுரெல்லாம் உற்சாகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல பிரதர், சகுரோடு சேர்ந்து எனக்கு ஜபிக்கலாம் முடியல பிரதர் என்று சொல்லி ஒரு அதிருப்தியை கொண்டு வருகிறான். சாத்தான் அப்படிப்பட்டலை பிடித்துக் கொள்கிறான். அவனை பிடித்து கொண்டு கை கோர்த்து கொண்டு அவன் முழு நேர வேலையை அவன் செய்கிறான். அதுபோல பேசுகிறவர்கள் எல்லாம் அவன் சேர்க்கிறான். ஆகவே ஆண்டவரே, என்னை சிங்காசனத்தில் அமரும்படியாக செய்திருக்கிறீர், ஒரு காலம் நான் அங்கிருந்து கீழே சாத்தனுடைய விழ. நான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம். இங்கே ஒரு பிள்ளையை ஒரு ஸ்திரீ பெறுகிறாள். அந்த பிள்ளை பெற்றவுடனே அங்கே வலு சிற்பம் கஷ்டப்படுத்தும்படியாக பட்சித்து போடும்படியாக 4 வருகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த பிள்ளையை சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொள்கிறார். 7-5 அந்த பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏன்னா அதுதான் பாதுகாப்பான இடம். அங்கே போனால் ஆண்டவரே, என் நாவை நான் புதிதாக்க முடியும், என்னுடைய சிந்தையை நான் புதிதாக்க முடியும், என்னுடைய கர்த்தாவே என்னுடைய நோக்கங்களை புதிதாக்கப்பட முடியும். ஆண்டவர், நீர் என்று சிங்காசனம் அமர்ந்திருக்கிறது போல நானும் மூடி கூட நான் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கட்டும். ஆண்டவரே, அங்கிருக்கும் பொழுது நான் என்னுடைய நாவையும் என்னுடைய வாழ்க்கையினுடைய அசுத்தத்தை எல்லாம் நான் உணர்ந்து சுத்திகரித்துக் கொள்ள முடியும். ஆகவே ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்கிறார். அங்கே அண்டையே நான் தங்கியிருக்கட்டும். பிசாசு சகோதரி குற்றம் சாட்டுகிறான், தள்ளப்பட்டு போனான், அந்த கீழே நான் போக விரும்பவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று நாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை புது ஜீவனால் நிறைக்கிறார். சிங்காசனத்திலே ஆண்டவர் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவருக்கு முன்னாக பளிங்கு போல ஒரு கண்ணாடி கடல் இருந்தது என்று நாம் வெளிப்படுத்த வாசிக்கிறோம். 4 பளிங்கு போல கண்ணாடி கடல் என்று சொன்னால் சிறிய அலைகளுக்குள்ளே அங்கு வருவதில்லை. கடலே கண்ணாடி போல இருந்தால் எப்படி இருக்கும்? பூர்ண அமைதி, சமாதானம். கொந்தளித்துக் கொண்டிருந்த கடலை பார்த்து ஆண்டவர் இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். பளிங்கு போல ஒரு சமாதானமான வாழ்க்கை. ஆகவே ஆண்டவரே, நான் சிங்காசனம் மோடு கூட நான் இப்பொழுதும் இருக்கிறேன் என்ற உணர்வு எனக்கு தாரும். ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில் சிங்காசனத்தில் இருந்தால்தான் அவர் என்னை அங்கே சிங்காசனத்தில் வைத்துக் கொள்வார். அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக என்ன கொந்தளிப்பு ஏற்பட்டாலும் ஆண்டவர் அங்கே பழுங்கை போல கண்ணாடி நதியை போல ஒரு சமாதானத்தை ஆண்டவர் உண்டாக்க முடியும். கேட்டோம், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, ஆனால் நீதிமானுடைய சமாதானம் பூர்ணமாக இருக்கும். வெற்றி